நாம் இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா வார்த்தைகளுக்காயும் நான் நன்றியுடனாக இருக்கிறேன். தேவன் நாட்களில் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாக இருக்கும் பொருட்டு இந்த பூமியிலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையினால் இந்த சாதாரண அழைப்பல்ல, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாகவும் அவருடைய குணலட்சணம் பொருந்தியவனாய் இந்த பூமியிலே வாழும்படிக்கு அழைத்திருக்கிறார். அதுவே மையமாக வைத்துதான் இந்த பூமியின் நாட்களெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நாம் வாழ்கிற இந்த நாட்கள் எல்லா நாட்களை விட இந்த நாட்கள் ஒரு கொடூரமான நாட்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறாங்க இந்த காலகட்டங்களை, தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறாங்க. நான் எந்த நாளில் பிறக்கணும், எந்த காலகட்டத்தில் நான் வாழணுங்கிறத அங்கதான் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆகையினால் நாளில் நான் இந்த நாளில் பிறந்த நாளில் தேவனுடைய தாசர்கள் வாழ்கிற இந்த காலகட்டங்களில் நான் வாழ்கிறபடியால் நான் பாக்கியசாலியாக நான் எண்ணுகிறேன். நம்முடைய சகோதரனும் நம்முடைய தகப்பனுமாகிய சகரியா புன்னன் அவர்கள் இந்த காலகட்டத்தில் தேவன் நமக்கு அருளியிருக்கிறாங்க. தேவன் அவருடைய நாட்களில் நான் வாழ்கிறதுக்காக நான் அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் ஏராளமான காரியங்களில் வருகிற நாட்களுக்கு தப்பி வச்சு எச்சரித்து புத்தி சொல்லி இந்த நாளில் அவங்க பாதுகாத்திருக்கிறாங்க. ஆகையினால் இந்த தேவதாசர்களுக்கு நான் நன்றியுடனாய் நான் இருக்கிறேன். ஆகையினால் எல்லா நாட்களும் இந்த நாட்கள் ஒரு மிகுந்த கொடூரமான காலங்கள். உதாரணமாய் பிரசங்கியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 8:5 நாம் வாசிக்கிறோம். இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், அதாவது ஞானியுடைய இருதயம் காலத்தை அறியும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஞானிகள் எப்பொழுதும் எந்த காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், எப்படியாப்பட்ட சூழ்நிலை மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை ஞானிகள் உணர்ந்து கொள்வார்கள். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொரு நாட்களில் ஞானிகளாக இருந்து நான் எந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி இந்த காலத்திலே இயேசுடைய நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு ஒரு மகாபேதான பொறுப்பு இருக்கிறது இந்த பூமி நாட்களில். எல்லா ஜனங்களும் ஏனோ தானோ அவர்கள் வாழ்வார்கள், ஆனால் நான் அப்படி வாழும்படி நான் அழைக்கப்படல. எனக்கு ஒரு லக்கு இருக்கு, நோக்கம் இருக்கு, லட்சியம் இருக்குது. நான் இயேசுவை போல வாழ வேண்டும் நான். ஆனால் வாழ்ந்த காலகட்டங்களில் அவருடைய சுபாவம் கொண்டவனாய் வாழ்வது என்பது அது ஒரு சாதாரண காரியங்கள் அல்ல. அதுக்கு விலை ஏற்பட்ட ஒரு கிரயம் செலுத்த வேண்டி இருக்கிறது. நாம் கிரயம் செலுத்தாத நான் இந்த பூமியிலே நான் இயேசுடைய சிஷ்யனாய் வாழ்வது என்பது கூடாத காரியம். ஆகையினால் இந்த கரையம் செலுத்தப்படுகிற இந்த நாட்களில் கரையம் செலுத்தாத பட்சத்தில் நான் ஒரு வெத்துவிட்டாய் தான் நான் வாழ முடியும். உதாரணமாய் நம்முடைய சகோதரர் சாரியாப்பா நான் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். ஒரு மீன் தரையில உயிரோடு வாழ வேண்டுமானால் அதுக்கு வானத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். எப்பொழுதும் ஒரு மீன் தண்ணியில வேணுமானால் அது அழகாய் அது நீந்தி உலாவி அந்த தண்ணியிலே வாழும். ஆனால் கரையில ஒரு மீன் வாழ வேண்டுமானால் அதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அதற்கு தேவையா இருக்குது. இதே போல இந்த பூமியிலே நான் இயேசுக்கு சீஷனாய் சுத்த மனசாட்சி உடையவனாய் உத்தம இருதயமும் சுத்த சிந்தை கொண்டவனாய் இந்த பூமியிலே நான் வாழ வேண்டுமானால் எனக்கு வானத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அது என்னவென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மழை பெய்தால்தான், இடைவிடாமல் அந்த மழை பெய்யும் பொழுதுதான் அந்த மீன் தரையில உயிரோடு வாழ முடியும். இதே போலதான் இந்த பூமியிலே நான் வாழ்ந்த கடைசி நாட்கள்ல நான் ஒரு கிறிஸ்தவனாய் நான் உன்னுடவனாய் வாழ வேண்டுமானால் பரத்திலிருந்து எனக்கு அபிஷேகமும் பரத்திலிருந்து வல்லமையும் எனக்கு அனுதனமும் எனக்கு தேவையா இருக்கு. நான் தொடர்ச்சியாய் நான் என்னுடைய தேவையை உணர்ந்து நான் பணிந்தவனாய் நொறுங்கினவனாய் ஒவ்வொரு நாளும் ஓ ஆண்டவரே உடைய வல்லமை எனக்கு தாரும், உடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும், உடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிறவனா இந்த பூமியிலே வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த காலகட்டம். அவ்வளவு ஒரு கொடூரமான காலகட்டத்திலே நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் தான் இந்த காலகட்டத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த காலகட்டத்தில் நாம் பிறக்கணும், இந்த காலகட்டத்தில் வாழணும்ங்கிறதுல அவங்க தான் நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க சர்வ வல்லமுடைய தேவன் அவங்க. ஆகினால் இந்த நாளில் நான் வாழ்வதற்கு அவருடைய கிருபை எனக்கு அவர் ஒருபோதும் தராமல் இருக்க மாட்டாங்க. ஆகினால் நான் என்னாலும் நொறுங்கின இதயமுடையவனாய் இந்த பூமியில் என்னை வாழும்போது, பணிந்த ஆய்வுடையவனாய் வாழும்போது, என்னால் என் தேவையை உணர்ந்தவனாய் வாழும்போது அவர் பல்லவத்திலிருந்து தம்முடைய வல்லமையை கிருபையை எனக்கு கண்டிப்பாக இயற்கைக்கு பாறப்பட்ட வல்லமையை தருவாங்க. ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் நாம் பயப்படக்கூடாது. இந்த முழு உலகமும் பயந்து கவலைப்பட்டு இந்த முழு உலகமும் இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், நமக்கு அவர்களுக்கு சம்பவிக்கிறது போலதான் நமக்கும் சம்பவிக்கிறது, சில சமயங்களில் சம்பவிக்கிறது. ஆகினால் அவர்களை புலம்புவார்கள், கூக்குரல் விடுவார்கள், குறை சொல்வார்கள், முறுமுறுப்பார். ஆனால் நாம் அதற்கு அழைக்கப்படவில்லை. ஆண்டவரே, எல்லாவற்றையும் தாங்க, சகிக்க, தப்பித்துக் கொள்ள உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் தேவன் இந்த பூமியின் நாட்களில் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக தான் இந்த முழு உலகத்துக்கும் வெளிச்சத்தை காமிக்கும்படிக்கு, ரட்சிப்பை காமிக்கும்படிக்கு தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலே முழு உலகத்துக்கும் வெளிச்சமாக இருக்கும்படிக்கு, உப்பாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் வல்லமையை ஒவ்வொரு நாளும் கேட்கிறவளாக இருக்க வேண்டும். உதாரணமாய் நாம் லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் சில காரியங்களை நான் கடந்த நாளில் கேட்டோம். மறுபடியும் இந்த லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம். அந்த லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் 17, 18, 19 இந்த 3 வசனங்கள் ஒரு காரியங்களை சொல்லுகிறது. என் நாமத்தின் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியில் அவன் உத்தமமாய் வாழ வேண்டுமானால், அவன் உண்மையுடனாய் இந்த பூமியில் இருக்க வேண்டுமானால் அவனை பகைப்பார்கள், ஜனங்கள் பகைப்பார்கள். நாம் நேற்று நம்முடைய சகோதரன் சொன்ன காரியங்களை நாம் கேட்டோம். காரணம் இல்லாமல் இயேசுவை பகைத்தார். இயேசுவானவர் அங்கிருந்த ஆசாரியருக்கோ எரோதுக்கோ பிலாத்துக்கோ எந்த தீமையும் அவர் ஒருத்தர் கூட செய்தது இல்லை. ஆனால் அவர்கள் எதிர்த்தார்கள், அவர்கள் பகைத்தார்கள். சத்தியத்தை சொன்னது நிமித்தம் ஜனங்கள் அவர்கள் எதிர்த்தார்கள், பகைத்தார்கள். இந்த நாட்களிலும் நான் உண்மையுடனாய் வேலை ஸ்தலங்களில் இருப்பிடங்களில் இருப்பது நிமித்தம் சில ஜனங்கள் நம்மளை பகைப்பார்கள். அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலை மத்தியில் நாம் ஒருபோதும் அதைரியம் அடையக்கூடாது, அதைரியமிட்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது, ஆகையினால் ஜனங்கள் நம்மளை பகைக்கும் போது, ஓ ஆண்டவரே உம் நாமத்தின் நான் நிந்திக்கப்படுவதற்கு, அவமானப்படுவதற்கு, தவறாய் புரிந்து கொள்ளப்படுவதற்கு இது ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நான் சந்தோஷப்படுறதை தவிர அதுக்கு பதிலாக உட்கார்ந்து கொண்டு என் இருதயத்திலே அதற்காக மனம் மடிவுடையவனாய் நான் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அநேக ஜனங்கள் அப்படிதான், ஐயோ தவறாய் விளங்கி கொண்டார்களே, தவறாய் புரிந்து கொண்டார்களே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏராளமான பாடங்கள் இருக்கு. அதிலே ஒரு பாடம் என்னென்றால், ஜனங்கள் நம்மளை தவறாய் புரிந்து கொள்ளும்படிக்கு தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியம், தவறாய் நம்மளை தூற்றுவார்கள். இது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இது ஒரு பாடம் நடத்துவார்கள். அடுத்த வசனம் வாசிக்கிறோம், ஆனாலும் உங்கள் தலையில மயிர் ஒன்றாயும் அழியாது என்று எழுதியிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காலகட்டங்களில் எத்தனையோ இன்னைக்கு வறுமையான காலகட்டங்கள், வேலையில்லாத திண்டாட்டங்கள், எத்தனையோ சூழ்நிலைகளில் ஜனங்களுக்கு வேலை இல்லாத விளையிற விளைச்சல் கூட, இன்னைக்கு விளைஞ்ச விளைச்சல் கூட இன்னைக்கு கைக்கு வர முடியாத சூழ்நிலைகள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அனைவருக்கு வேலை இல்லை, வேலை செய்தாலும் கூட சரியான முறையில் சம்பளம் இல்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் வேலை இல்லாத இருக்க திண்டாட்டம் நான் பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இப்படியாப்பட்ட சூழ்நிலை மத்தியில் எல்லா ஜனங்களும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள், குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் முறுமுறுக்கும்படிக்கு குறை சொல்லும்படிக்கெல்லாம் அழைக்கப்படலை. நான் எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். தேவன் இந்த பூமி நாட்களில் தலைவர்கள் முடியை கூட எண்ணி அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அங்கே பார்க்குறோம் ஒரு முடி கூட சொல்லியிருக்கிறார். இப்போ நம்முடைய தேவைகளை ஆண்டவர் நிச்சயமாக சந்திப்பாங்க. அந்த நாட்களில் எலியாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த நாளில் இருந்த பஞ்சமான சூழ்நிலை காலகட்டங்களில் எலியாவுக்கு பாகங்கள் மூலமாய் அப்பமும் அவனுக்கு தண்ணீரும் கொடுப்பார்கள். இங்கே விதவைகள் விதவையுடைய வீடுகள் மூலமாய் அவனுக்கு போஷிக்கப்பட்டது. அதே ஆண்டவர் இன்னைக்கும் நமக்கு இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய தேவையை, தம்முடைய பிள்ளைகளுக்குரிய எல்லா காரியங்களையும் கண்டிப்பாயுமே அவங்க பொறுப்படுத்திக் கொள்வாங்க. ஆகையினால் நாம் எல்லா ஜனங்களை போல கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கண்டிப்பாக அதிசயம் செய்வார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை எப்பயாவது மாறலாம், ஆனால் கர்த்தரோ எப்போதும் அவர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். இதுதான் நம்முடைய விசுவாசம். இந்த பூமிக்குரிய ஜனங்களுக்கு அவர்களுக்கு தகப்பன் இல்லை, தேவன் இல்லை. ஆயினால் அவர்கள் கூக்குரல் எழுகிறார்கள், புலம்புகிறார்கள், தவிக்கிறார்கள். ஆனால் நாமளும் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கோ ஒரு தகப்பன் உண்டு, பல்லவத்தில் எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவருடைய முழு கண்காணிப்பும் என் மேல் இருக்கிறது. ஆகையினால என்னுடைய தேவை என்னதென்று அவர் அறிவார், அறிவார். என்னுடைய விருப்பத்தை அல்ல, என்னுடைய தேவைகளை கண்டிப்பாக அவர் பூர்த்தி செய்வாங்க. ஆகையினால் தகப்பனற்ற பிள்ளைகளைப் போல நாம் குறை சொல்லவோ முறுமுறுக்கவோ நாம் ஒருபோதும் கூட. எனக்கு ஒரு அப்பா உண்டு, சிம்மாசனத்தில் வீட்டில் இருக்கிறார். காலங்கள் மாறலாம், நாட்கள் மாறலாம், மனுஷர்கள் என்னை தூஷிக்கலாம், ஆனால் இந்த பூமி நாட்கள் எல்லாம் வாழ்நாட்களெல்லாம் கர்த்தருக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் உள்ள வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த பூமியிலே என் தகப்பன் உண்டு, பால் மறந்த குழந்தையை போல நான் அவருடைய மார்பிலே என்னாலும் விசுவாசத்திலே சாய்ந்தவனாய். ஆண்டவர், என்ன நடந்தாலும் நான் முழுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே, குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலே உமக்கு நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துறேன் ஆண்டவரே. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்னால் அவருக்கு நன்றி பெருக்கெடுத்து ஓட வேண்டும். சந்தோஷமும் சமாதானம் உங்கள் இருதயத்தின் ஆழத்தை நம்ம இருதயத்தில் பொங்கி வர வேண்டும். தவிர உலகத்து ஜனங்களைப் போல குறை சொல்லி முறுமுறுக்கிறோம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆகவே நான் வாழ்ந்த கடைசி காலகட்டங்களில் எனக்கு பருவத்தில் ஒரு தகப்பன் உண்டு, என் தலைவுள்ள முடியெல்லாம் எண்ணி அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். இன்னொரு அந்த வசனத்தில் இன்னொரு வசனம், அதாவது 19வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். திவ்ய சுபாவத்தில் ஒன்று பொறுமை. அது நம்முடைய குருநாதர் இயேசுவிடத்தில் காணப்பட்ட அந்த வெளியேற்பட்ட நற்குணங்களில் ஒன்று. நான் வாழ்ந்த காலங்களில் நமக்கு வேண்டியது வெளியேற்பட்ட ஒன்று வேண்டியது என்னன்னு சொன்னால், இயேசுவே அந்த பொறுமையின் ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் ஒரு அவசரக்காரன், அவசரம் பண்ணுறேன், அவசரக்காரன், அவசரப்பட்டு அவசரப்பட்டு காரியங்களை கண்ணாமணன் ஆக்கிடுவோம் நம்ம. அதே சமயங்கள் நான் பேசுவதற்கு யோசிக்க வேண்டும், யோசித்து பேச வேண்டும், பேசணும். ஜனங்கள் நம்முடைய வாயை பிடுங்குவார்கள். அநேக சமயங்கள் நம்முடைய ஆண்டவரை அந்த நாட்கள் இருந்த 20 பிளாக்குகள் அங்கிருந்த மஷர்கள் அவருடைய வாயை பிடுங்குவார்கள். நம்முடைய சவர் விட்டு கூட சொன்னாங்க, பிடுங்குறாரு, வாயை பிடுங்குறாரு. ஆனால் அவரோ மறுதரம் ஏதோ ஒன்று சொல்ல அவர் விரும்பவில்லை, விரும்பவில்லை. ஆகிய வாழ்ந்த நாட்கள் நம்ம வாயை திறந்து பேசுவதற்கு ரொம்ப ஜாக்கிரதையோடலாம் இருக்கும். நாங்கள் ஏனென்றால் ஜனங்கள் ஒரு வார்த்தை நிமித்தம் நம்முடைய குற்றம் கண்டுபிடித்து நம்மளை வம்புக்கு இழுப்புவார்கள். ஏனென்றால் பிசாசான் அவனுக்கு தெரிந்து விட்டது, அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து கோபம் கொண்டு அவன் இறங்கினபடியால் பூமியிலே ஆபத்து வரும் என்று சொல்லக்கிட்டேன் சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம், வெளிப்படுத்தின 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவன் கோபம் கொண்டான், அவன் இறங்கி இருக்கிறான், கொஞ்ச காலம் உண்டுன்றுதான் அவனுக்கு தெரியும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சு விட்டது, எதிரியாகிய சத்துருவாகிய சாத்தானுக்கு தெரிந்து விட்டது, தேவனுடைய குமாரன் வரப்போகிறார், இந்த பூமிக்கு ஒரு கடைசி காரியத்தை நியாயத்திருப்பை அனுப்ப போகிறார் என்பதெல்லாம் பிசாசுக்கு தெரிந்து விட்டது. ஆனால் அநேக விசுவாசிகளுக்கோ அநேக சீஷர்களுக்கோ தெரியல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாரிய சீஷராகிய நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், ஓ ஆண்டவரே இது கடைசி காலம், ஆண்டவரே இது காலத்துக்குள்ள எல்லா முடிவில் நாங்கள் வந்திருக்கிறோம், ஆண்டவரே உங்களுடைய திருவையைத்தார், உங்களுடைய வல்லமையைத்தார், உங்களுடைய அபிஷேகத்தைத்தார், உங்களுடைய ஞானத்தைத்தார். இந்த மாதிரியான நெருக்கட்டான சூழல் மத்தியில், தவறாய் புரிந்து கொள்ளுகிற சூழல் மத்தியில் ஆண்டவரே எனக்கு ஞானத்தைத்தார், எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி நாளில் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராய் என்னுடைய கண்களை ஓ ஏறெடுக்க வேண்டும். மக்கள் நான் இந்த உலகத்தை பார்க்க வேண்டாம், சூழ்நிலையையும் பார்க்க வேண்டாம். பத்தாக்குறை, கொரோனா உருமாறிய கொள்ளாத வியாதி, இன்னும் என்னென்னவோ இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் என்னென்னவோ நடக்க இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சிம்மாசனமும் மாறாததா இருக்கு. அவர் சிம்மாசனத்துல வீட்டிருக்கிறார், அட்டிருக்கிறார். என்னுடைய கண்கள் எப்பொழுதுமே அந்த உத்தாசகரும் பருவதுக்கு நேராய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே அங்கே பொறுமையோடு ஓட வேண்டும் எழுதியிருக்கிறார். ஆனால் அதுக்கு மேல் ஒரு காரியங்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க, எபிரேயரின் புஸ்தகம் 12 பாரமான யாவையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி என்று எழுதியிருக்கிறார். அதில் அநேக பாரங்கள் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும் பாரங்கள் அமிழ்த்தும். கவலை, பயம், அதைரியம், அடுத்த மாதம் என்ன செய்யறது, அடுத்த வருஷம் என்ன பண்றது என்று சொல்லி அநேக பாரங்கள் நம்மளை அழுத்தும், கவலை, பயம். ஆனால் எல்லா பாரத்தையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே என்னை விட்டு அகற்றிவிடும், எனக்கு அனுகிரகம் பண்ணும் என்று சொல்லி பால்மறந்த குழந்தை போல உதவியை நாடுவேன். நான் வாழ்வந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. சிக்கனமாக நான் வாழ வேண்டியிருக்கிறேன், எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளணும். விருப்பத்துக்கு ஒருபோதும் ஒரு ரூபாயை கூட நான் ஒருபோதும் விருப்பத்துக்கு செலவு செய்யக்கூடாது, மற்றைய மகிமைக்காக நான் பணத்தை செலவு செய்யக்கூடாது. சம்பாதிக்கிற நாட்களில் எறும்பை போல நம்முடைய சகோதரர் சொன்னாங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 6:6 வாசி, எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள்ளும். நாம் சம்பாதிக்கிற நாட்களில் நாம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிற வார்க்க வேண்டும். பணத்தை ஒருபோதும் விரயம் செய்கிறவளாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் என்னிடத்தில் உள்ள எல்லா பணம், என்னிடத்தில் உள்ள எல்லா அவருக்கு சொந்தமானது. நான் நிர்வாணியாய் வந்தவன், நிர்வாணியாய் இந்த பூமி விட்டு நான் போகக்கூடியவன். இந்த பூமியில தேவன் எனக்கு கொடுத்திருப்பீர்கள், அதெல்லாம் உங்களுடைய ஈவு இறக்கம். அதனால ஒன்றை கூட நான் விரயமாக்க, ஒன்று கூட நான் செலவு செய்ய விரைவு இழப்பு பண்ணவே கூடாது, பண்ணக்கூடாது. அனைத்து ஜனங்கள் தன்னுடைய விருப்பத்துக்கு செலவு செய்துவிட்டு கடன் வாங்கிவிட்டு அநேக ஜனங்கள் தன்னுடைய சொந்த பந்தம், திருமணம், கல்யாணம், தேவையில்லாத உடை, உணவு, ஆடம்பர செலவு காரியங்களை எல்லாத்துக்காக செலவு செய்துவிட்டு மனுஷர்கள் கொடுக்க முடியாமல் அங்கே அவர்கள் தற்கொலை, பிரச்சனை, சண்டை, சமாதானம் இல்லாமை, இப்படிதான் நம் முழு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் ஞானமுடையவனாய் செலவு செய்ய வேண்டும். ஞானமாய் இந்த பூமி நாட்டில் அவர் வாழ வேண்டும், வாழ வேண்டும். அவர்கள் பயப்பட மாட்டார்கள், பூமியில் என்ன ஆபத்து வந்தாலும் அவர் பயப்பட மாட்டார்கள், அவர் அஞ்ச மாட்டார்கள். ஏனென்றால் அவர் பிள்ளை வருத்தப்பட வேண்டியதில்லை, அவர் வருத்தப்பட வேண்டியதில்லை. காரியங்களையும் பணத்தையும் சூழ்நிலையெல்லாம் கண்ணாபண்ண செலவு செய்தவர் பின்னாடி வேணால் வருத்தப்படலாம். ஆனால் சரியாக தன்னுடைய வாழ்க்கை பணத்தை நேரத்தை செலவு செய்தவர் பேசுவதற்கு தன்னுடைய வாயை மூடிக்கொண்டவர்கள், பொறுமையாக இருந்தவர்கள், அவர்கள் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டியதே இல்லை. ஆகையினால் நாட்களில் மிகுந்த பொறுமையும் மிகுந்த ஞானமுடையவர்களாய், பயபக்தி உடையவர்களாய் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கண்களை சங்கீதம் 121 நாம் வாசிக்கிறது போல ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராய் எப்பொழுதும் நம்முடைய கண்களை அங்கே ஏறெடுத்து ஆண்டவருடைய கடைசி நாட்களில் நம்முடைய கிருபையை தாங்க என்று நாம் கேட்போம். அவருடைய வல்லமை ஒருபோதும் குறைந்ததே இல்லை, அவர் யாருக்கும் கேட்டவர்கள் இல்லை என்று அவர் சொல்வதே இல்லை. நம்முடைய அவிசுவாசம் உள்ள இருதயம்தான் அவருடைய சர்வல்லமுடைய கரத்தை கட்டி போடுவதாக இருக்கிறது. ஆகையினால் அந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள்ளே வரும் அநேக சமயங்கள், ஐயோ இந்த சூழ்நிலையை எப்படி நான் கடந்து போவேன், இந்த பிரச்சனை எப்படி நான் கடந்து போவேன், இது எப்படி சமாளிப்பேன் என்று சொல்லி ஒரு அவிசுவாசம் நமக்குள்ளே எழும். அப்படியாப்பட்ட அவிசுவாசங்கள் எல்லாம் இயேசுவின் வார்த்தையை கொண்டு அண்டவரே அவிசுவாசத்தை எடுத்து போனான், விசுவாசத்தின் ஆவியல் நிரப்போம். இந்த உலகத்தை ஜெயிக்க நம்முடைய விசுவாசத்தின் ஆவியல் தாரும் ஆண்டவரே. இந்த பூமியின் நாட்கள் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மையப்படுத்தணும் ஆண்டவரே. இந்த பூமியில என்னை பிறக்க வைத்ததற்கு உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களுக்கு ஒரு திட்டம் உண்டு. அது இந்த காலகட்டத்திலே வாழ்வதற்கு நீனே ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறீர், உலக தோற்றத்துக்கு நீனே தீர்மானித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகையினால் இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுடைய நாமம் மையப்படணும், உங்களுடைய சுத்தம் செய்யணும். நான் வாழ்ந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு ஒருபோதும் இழுக்க தூசணத்தை என் வாழ்க்கையில் ஒருபோதும் நான் உண்டு பண்ணக்கூடாது ஆண்டவரே. ஆகையினால் நான் இந்த பூமியின் நாளெல்லாம் இயேசுவே உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தணுமே, உமக்கென்று நான் வாழணுமே ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசையை தாங்க, கிருபையை தாங்க என்று கேட்கும்போது அவர் இல்லை என்று ஒருபோதும் அவர் மறுக்கிற தேவன் அல்லவே இல்லை. ஆகையினால் எல்லா ஜனங்களும் பகைப்பார்கள். என் தலைவர் முடியல எண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த பூமியின் நாட்களில் மிகுந்த பொறுமையோட எல்லா நாளும், அதாவது சில ராணுவ வீரர்கள் கேள்விப்பட்டிருக்கேன், எதிரிகள் வந்து பிடிக்க போகும்போது, எதிரிகள் நடமாடுற இடங்களுக்கு அவர் போகும்போது சில பூமியில அந்த எதிரிகள் கண்ணி வெடியை வைத்திருப்பார்கள். அந்த கண்ணி வெடியை கடந்து போகும்போது அவர்கள் மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையாக போடும். எந்த இடத்துல கண்ணி வெடி இருக்கிறது, எந்த இடத்துல தங்களை பாதங்களை பதிக்க வேண்டும், வாகனங்கள் செல்ல வேண்டும், ஜாக்கிரதையோடலாம் இருப்பார்கள். ஏனென்றால் கண்ணி வெடி எங்கே கால் வைத்தாலும் வெடிக்குமோ உதிச்சேதம் வரும்போது. இப்படிதான் சத்ருவாய சாத்தானம் போடு இந்த நாட்களில் கண்ணியை வைத்திருக்கணும். எல்லா இடங்களிலையும் கண்ணி வெடியை வைத்திருக்கான். நான் நாளில் பார்க்குற எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ தொழில் அதிபர்கள் அவள் தொழிலில் நஷ்டங்கள், அவள் தற்கொலை செய்த ஒரு சாதாரண மனுஷன் பார்த்துருக்கேன். எத்தனையோ விதமான சீமான்கள், பெரிய பெரிய அமைச்சர்கள், நிறைய அமைச்சர்களை பார்த்துருக்கேன். ஒரு சிலர் தற்கொலை செய்து கொண்டு பார்க்குறேன். எத்தனையோ ஏழை ஜனங்கள், எல்லா ஜனங்களும் இந்த நாட்களில் அவர்கள் தவிக்கிறார்கள். ஆனால் வாழ் இந்த நாட்களில் நான் கண்களை ஏறெடுத்து, ஓ ஆண்டவரே எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, நான் வாழ்வதற்கு கிருபை தாங்க ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். ஆகையினால் மையாலுமே இந்த பூமி நாட்டினுடைய தேவையை சந்திக்கிற நமக்கு ஒரு பரலோகத்திலே தகப்பன் உண்டு. இன்னொன்று, ஜனங்கள் இழைப்பாளற்றவர்களாக இந்த பூமியில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எவ்வளோ இருக்குதோ இல்லையோ, ஆனால் அவனுடைய ஆவியிலே, அவனுடைய இருதயத்திலே இழைப்பாளற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆனால் தேவனுடைய ஜனங்கள், அந்த பூமி நாட்கள் நமக்கு இருக்கிற பெரிய சொத்து இந்த பூமியில் ஒரு இழைப்பாறுதல் உள்ளவர் வாழ்க்கை. அந்த கடலிலே, அங்கே கொந்தளிக்கிற அந்த கடலிலே நம்முடைய ஆண்டவர் தலையனை வைத்து அங்கே அவர் நித்திரையாக இருந்த இழைப்பாறுதல் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நாமும் ஆண்டவரே, இந்த கொந்தளிக்கிற உலகத்தின் மத்தியில், பதட்டம் நிறைந்த இந்த உலகத்தின் மத்தியிலே, குறை சொல்லும் முறுமுறுப்பு நிறைந்த இந்த உலகத்தின் மத்தியில், கோணல் மாறுபாடுமாய் நிறைந்த இந்த உலகத்தின் மத்தியில், ஜனங்கள் எப்பொழுதும் வாயை திறந்த குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அமைச்சர் சரியில்லை, இது வியாதி எப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி ஜனங்கள் எப்பொழுதும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறையே சொல்லாத ஒரு மனுஷனை பார்ப்பது என்பது அரிதான நாட்களாக இருக்கு. அந்த நாட்கள் பரலோகம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. சாத்தானும் தன்னுடைய ஏஜென்ட்களை இந்த முழு உலகத்திலையும் தன்னுடைய ஏஜென்ட்களை வைத்திருக்கார். இயேசுவும் தன்னுடைய சீஷர்களை இந்த பூமியிலே, அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றும் அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் தன்னுடைய சீஷர்களை அவர் வைத்திருக்கிறார். ஆகையினால் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய சீஷனாய், ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம், நான் வாழ வேண்டும், நான் குறை சொல்ல வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், ஆண்டவரே எல்லா ஜனங்களைப் போல நான் தத்தளிக்க வேண்டாம், சமாதானற்றவனாய் நான் ஒருபோதும் இருக்க வேண்டாம் என்றால் துன்மார்க்கனுக்கு ஒருபோதும் சமாதானம் இல்லை. சமாதானத்தை அவர் அருளுகிற ஒரு ஈவ், அவர் அருளுகிற ஒரு ஈவ். ஆகிய அந்த நாட்களில் சமாதான பிரபு, அவர் தான் சமாதான பிரபு, இயேசுவே சமாதான பிரபு. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் சமாதானத்தை தார், ஆண்டவரே எனக்கு ஆறுதலை தார், இழைப்பாறுதலை தார் ஆண்டவரே என்று சொல்லி அந்த இழைப்பாறுதலில் பிரவேசித்து இந்த பூமியின் நாட்களில் இயேசு வாழ்ந்தார். இந்த பூமியின் நாட்களில் 33 காலங்கள் அவர் இழைப்பாளர் இருந்த எந்த பயமும் அவர் பயப்படலை, அவர் கவலைப்படலை. அவர் அந்த மற்ற மனுஷங்கள் குறித்து அவரை துஷித்தார்கள், அவரை பிடிக்க வந்தார்கள், என்னென்னமோ காரியம் நடந்தது, ஆனால் அவர் இழைப்பாளர் இருந்தார். பிதாவுடைய கண்காணிப்பிலே, பிதாவுடைய அரவணைப்பிலே இந்த பூமியில் அவர் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த வாழ்ந்த கடைசி நாட்கள் இழைப்பாளர் உடையவராய், கவலைப்படாத ஒரு வாழ்க்கை, பயப்படாத வாழ்க்கை, வாழ்க்கை இந்த பூமியிலே இந்த இழைப்பாறு பெற்ற வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இது அவர் அருளுற ஈவு. நான் வாழ்ந்த கடைசி நாட்களில் ஒருபோதும் நாம் எல்லா ஜனங்களைப் போல ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. நான் விசேஷமாக நான் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், நாம் கேட்டது திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவனாக இருக்கும்படி நான் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு, அது மகாத்திரதான அழைப்பு, அழைப்பு. ஆக நான் எப்படியாயிலும் இந்த பூமி நாட்களில் திவ்ய சுபாவத்தை நான் இந்த பூமி விட்டு போறதுக்குள்ள முழுமையாய் நான் பெற்றுக்கொண்டு, இயேசுவே உண்மை போல நான் சீக்கிரமாய் மாறட்டான், உங்களை கொண்டு வச்சு உடவனா என்னை மாற்றணும். உதாரணமாய் இந்த சிந்தை வாழ்க்கை என் கண்கள் என்னுடைய மனதில் ஆண்டவர் உண்மை போல மாறட்டான். நானோ நிற்கதியும் நிர்பந்தமான மாசத்தில் குடியிருக்கிறான். இந்த சிந்தையை தாங்காண்டவரே, உண்மை போல என்னுடைய கண்கள் இந்த முழு உலகத்தையும் பார்க்கட்டும். ஒவ்வொரு மனுஷரும் நீ பார்ப்பது போல பார்க்கட்டும் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட சிந்தையை தார், என்னுடைய மனதை எனக்கு தார், கண்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. வாழ்நாட்களெல்லாம் நீர் எப்படி இந்த பூமியில நீ வாழ்ந்திருப்பீரோ ஆண்டவரே, அதற்கு பதில என்னை வைத்திருக்கிறேன். நான் வாழணும் ஆண்டவரே, வாழ கிருபை தான். அநேக சமயங்கள் நான் தோத்து விடுகிறேன், அநேக சமயங்களை விழுந்து விடுகிறேன், அநேக சமயங்களை விழுந்து விடுவோம். ஆனால் சத்துருவாய சாத்தான் சொல்லுவோம், ஓ நீ அப்படிலாம் இயேசுவாரெல்லாம் நீ வாழ்வதற்கு உனக்கு யோகியதை இல்லை, அருகதை இல்லை என்றவன் சொல்லுவோம். இல்லை ஆண்டவரே, நான் வாழ விரும்புகிறேன், கிருபையை தாரும் என்று சொல்லுவோம். அவர் நல்ல தேவன், அவர் தம்மிடத்தில் வருகிறவர்களே அவர் ஒருபோதும் புறம்பை தள்ளாத நல்ல தேவன். ஆகவே நான் வாழ்கிற கடைசி நாட்களில் உங்களை தாழ்த்தி நம்முடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு நேர்மையுள்ள இருதயத்தோடு அவரிடத்தில் என்னாலும் வந்துடுவோம். அவர் தமிழத்தில் வருகிறவர்கள் தள்ளாத தேவன். உதாரணமா இன்னொரு வசனங்களை காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். உதாரணமா எரேமியாவின் புத்தகம் 8 அங்கே அவர் சொல்வார், 8:4 7 வரைக்கும் உள்ள சில காரியங்கள். நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழித்தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ என்று சொல்லுகிறார். விழுந்து போன எந்த மனுஷனும் அந்த அப்படியே இருக்கவே இருந்ததே இல்லை, அவன் எழுந்திருப்பான், எழுந்திருவான். ஆனா விசுவாசிகளை சாத்தான் உடனே நீ எழுந்திருக்க முடியாது, நீ லாய்க்கல்ல என்று சொல்லுவான் சத்துராஜ சாத்தான். தேவன் சொல்லுவார், இல்ல இல்ல எழுந்திருப்பான் என்று சொல்லுவார். விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. இந்த பக்கம் மேற்க போகணும்னு சொல்லி ஒருத்தர் கிளம்பிட்டாரு, அது மேற்கன்னு சொல்லிட்டு கிழக்கு பக்கம் போயிட்டு இருக்கிறார். ஐயோ தாரா வந்துட்டேன்னு சொல்லி அவர் திரும்புகிறது இல்லையோ. அநேக ஜனங்கள் இந்த பூமி நாட்கள்ல தவறான வழியில போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது தப்புன்னு கண்டுபிடிச்சு கூட அது திரும்புகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்வார், ஆண்டவர் சொல்வார், நீ வழித்தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. அந்த வசனத்தில் கேள்விக்குறியோடு இருக்கிறது. ஆனாலும் எருசலேமராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழித்தப்பி போகிறது என்ன, கபடத்தை உறுதியாய் பிடிச்சிருக்காங்க. கபட்டுக்காரலா இருக்கிறாங்க, உறுதியாய் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க திரும்ப மாட்டோன்றாங்க. மனம் திரும்ப அவங்களுக்கு மனம் இல்லை. முடியறதில்லையா, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மனம் திரும்புவதற்கு ஆயத்த முடியவில்லை. எப்பொழுதும் மனம் திரும்புகிறோம், எப்பொழுதும் தம்முடைய தவறை ஒற்றுக்கொள்ளுகிறோம் சொல்லி அந்த இறுதியை நம்ம எப்பொழுதும் இருக்கிறோம் சொல்லுவார். எருமையா சொல்லுகிறத்தில் அந்த 8:6 வாசிக்கிறோம், நான் கவனித்து கேட்டேன், அவள் யதார்த்தம் பேசல, என்ன செய்தி என்று சொல்லி தன் பொல்லாப்பின் தான் மனஸ்தாபம் இல்லை. அவங்களுக்கு இன்னொன்று மனஸ்தாபம் ஒருத்தரும் இல்லை. யுத்தத்துக்குள் பாயிற குதிரையை போல அவரவர் வேகமாக ஓடுறாங்க. தங்களை அமர்ந்திருந்து நான் என்ன தவறு செஞ்சேன் சொல்லி தங்களை நிதானித்து அறிவிற்கு அவருக்கு மனம் இல்லை. வேத வசனத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வசனம். எரவாஞ்சியருடைய சர்ச்சில் புல்பிட்டில் அந்த வசனத்தை நாங்கள் வைத்திருக்கோம். நீங்கள் அமர்ந்திருங்கள், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அருமையான வசனம். ஏனென்றால் நாம் அமர்ந்திருக்காமல் தேவனை ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. நம்மளை நிதானித்து அறியாமல் தேவனை நாம் ஒருபோதும் அறிய முடியாது. ஆகையினால் அவர்கள் அமர்ந்திருக்க மனம் இல்லாமல் யுத்தத்துக்கு பாயிர குதிரை போல அவர் வேகம் வேகமாய் ஓடுகிறார்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் 7 ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டு புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் ஒருகிறார். ஆகாயத்துள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். நான் கிராமத்தில் வேலை செய்கிறது மட்டும் என்னுடைய நான் வயல் பண்ணையில் இருக்கிற இந்த நாட்களில் சில குருவிகள், கொக்குகள், தகைவலான குருவிகள், நாரைகள் இவெல்லாம் வரும். எப்போ வரும்னா வயல் வாய்க்காலில் தண்ணி இருக்கும்போது, அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் நண்டு நத்தை மீன்லாம் இருக்கும்போது அந்த பறவைகள் எங்கிருந்தோ வரும். அது தன் காலத்தை அறியும், அறிந்த இயல் வந்து தன்னுடைய இனவிருத்தி செய்து கொள்ளும், தன்னுடைய வயிற்றை தன்னுடைய ஆகாரத்தை ஆகாரம் சாப்பிடுவதற்கு ஆகாரத்தை சாப்பிடும். அந்த ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டம் அந்த கோடை காலம் வரும் வரைக்கும் அங்கே இருந்து தன்னுடைய தன்னை அது இருக்கும். அப்புறம் கோடை காலம் ஆரம்பித்த உடனே அது அந்த இடத்தை விட்ட பொருட்டு அது எங்கேயோ போயிடும். அது காலத்தை அறிகிறது, எந்த காலத்தில் போக வேண்டும், எந்த காலத்திலே நாம் இருக்க வேண்டும், எந்த காலத்தில் போக வேண்டும் என்பது அறிந்திருக்கிறது. அந்த கொக்கு குருவி தகவலான குருவி இந்த நாரைகள் எல்லாம் அறிந்திருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் சனங்களுக்கு அறிவில்லையே, எந்த காலத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துருக்கேன், எவ்வளவு ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவர்கள் ஞானமாய் வாயை திறக்க வேண்டும் என்ற உணர்வு என்னுடைய ஜனங்களுக்கு இல்லையே என்று சொல்லி அவர் புலம்புகிறார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் காலத்தை அறிந்தவர்களாய் ஆண்டவரே என் ஞானத்தை தார், கிருபையை தார் என்று சொல்லி இந்த நாட்டில் என்னுடைய தாழ்த்துவோம். ஒத்தாசை வரும் வருவதற்கின்றா என்னுடைய கண்களை ஏறெடுப்போம். ஒருவேளை நான் வழி தப்பி நான் வேறு பக்கம் போயிருப்பேன், ஆனால் நான் திரும்பி விடுவோம். கீழே நான் விழுந்து விட்டான், அங்கேயே இருக்க வேண்டாம், திரும்ப நாம் எழுந்திருப்போம். எழுந்திருப்போம், நாம் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோம். பாரமான யாவையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குறோம். இயேசுவை என்னாலும் அவரையே காண தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கும் நம் ஊருக்கும் வருகிற இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.